நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலே கூடியிருக்கிறதான சகோதர சகோதரர்களுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலே சமாதானமும் கிருபையும் பெருகுகின்ற வாழ்த்தலோடு இன்றைய நாளிலும் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததான தேவனுக்கு நன்றிகளை எடுத்துக்கொண்டு அது மாத்திரமல்ல ஊட்டிய எக்லிஷானுடைய சார்பாக உங்கள் ஒருவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது சமயம் கடந்துவிட்டதுனால அதிகமாக நான் பேச விருப்பப்படல, நேராக நாம் சத்திய உரைக்குள்ளாக கடந்து செல்வோம். இன்றைய நாள் சத்திய உரைக்கு காலையில் இந்த சத்திய உரைக்கு ஆதாரமான வசனம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1:2 நமக்காக ஆயத்தமாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் வாசிப்பார்கள்.
கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது.
தேங்க்யூ சிஸ்டர். சகோதரி வாஸ்துவண்ணமாக பரிசுத்தமாக்கப்படுதல் என்ற ஒரு டாபிக்ல சகோதரர் முத்துக்குமார் விழுப்புரம் சத்திய உரையை பகிர்ந்தளிக்க இருக்கிறார். அவரை சத்தியத்தை பகிர்ந்தளிக்கும்படிக்கு சபையாரின் சார்பாக அன்போடு கூட
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் சர்வத்தையும் உண்டாக்கின பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் அவருடைய குமாரரும் நம்மளுடைய ஆண்டவரும் போதகருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவினுடைய விளையேறப்பெற்ற நாமத்தினாலும் என்னுடைய அன்பு வாழ்த்துக்களை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவருடைய பெரிய கிருபையில் இந்த 2015 மே மாதம் நடக்கிற இந்த 2 ஆவிக்குரிய மாநாட்டில் இந்த 2 ஆரம்ப வாய்ப்பில் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சகோதரர் சொன்னபடி இப்பொழுது நாம் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள இருக்கிற தேவனுடைய வார்த்தையின் தலைப்பானது சாண்டிபிகேஷன், பரிசுத்தம் ஆக்கப்படுதல் என்ற தலைப்பில் நாம் பாடத்தை தியானம் செய்ய இருக்கிறோம். இதற்கான ஆரம்ப வேத பகுதியை சகோதரர் ஏற்கனவே குறிப்பிட்டார். இப்பொழுது நான் பாடத்திற்கு உதவியாக மறுபடியும் நாம் குறிப்பிட விரும்புகிறோம். அப்போஸ்தல் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிட்ட 1:2 வாசிக்க கேட்கலாம்.
கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது.
அப்போஸ்தல் பவுல் பேசப்பட்டிருக்கிற இந்த வசனத்துல 2 அந்த பரிசுத்தமாக்கப்படுதல் அல்லது பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் ஆகும்படி என்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதனுடைய விளக்கங்கள் என்ன என்பதை நாம் பாடங்கள் கடந்து போகும்போது கவனிக்கலாம். பட் பொதுவாக இன்னைக்கு உங்கள் மத்தியில் நாம் பேசும்படி எடுத்துக்கொண்டுட்ட இந்த சாண்டிபிகேஷன், பரிசுத்தமாக்கப்படுதல் என்ற இந்த தலைப்பு, இது நம்மளுடைய இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் இது எப்படிப்பட்ட ஒரு தலைப்பாக இருக்கு அப்படின்னா, நமக்கு தெரியும் இந்த சத்தியத்திற்குள் நாம் கடந்து வந்ததில் இருந்து தேவனுடைய வேதத்தின் அம்சங்களை நாம் பல வகை ஆகாரங்களாக நாம் பெறுகிறோம், உட்கொள்ளுகிறோம். நிழல் பொருள் அடிப்படையில், தீர்க்க தரிசனம் அடிப்படையில், கால கணக்குகள் பற்றின அடிப்படையில். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒன்றாக எது இருக்குதுன்னா டாக்டினல், உபதேசம் என்பது மிக முக்கியமான ஒன்று. நம்மை பெயர் சபைகளில் இருந்து ஒரு உண்மை சபைக்கு நேராக உண்மையான கிறிஸ்தவர்களாக நம்மை மாற்றினது எது என்றால் இந்த உபதேச சத்தியங்கள். அதே சந்தர்ப்பத்தில் இந்த உபதேச சத்தியங்கள் நம்மளுக்குள்ள ஆரம்ப கட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினது மாத்திரமல்ல, இந்த உலகத்திற்குரியவர்களாக இருந்து மகிமைக்குரியவர்களாக நம்மை மாற்ற போவதும் இந்த உபதேச சத்தியங்கள். எனவே அந்த வகையில் இந்த சயின்டிபிகேஷன் என்பது இது ஒரு டாக்டினல் ஓரியன்ட் சப்ஜெக்ட், உபதேசம் தன்மையை கொண்டுட்ட ஒரு பாடம். அப்ப இந்த டாக்டினலை பொறுத்தளவு, உபதேசத்தை பொறுத்தளவு, இந்த புது சிருஷ்டியின் ஓட்டத்தில் இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் என்று நம்ம நினைக்கிறோம் இந்த உபதேசத்தை. ஒன்னு வந்து பொதுவானது, பொதுவான உபதேச சத்தியங்கள் டாக்டினல், அது கூட சத்தியம்தான். இன்னொன்னு வந்துட்டு உள்ளானது, இல்லைன்னா அவுட்டர் அண்ட் இன்னர், இப்படி நம்ம பிரிச்சுக்கலாம். பொதுவானது ஒரு ரகம், உள்ளானது ஒரு ரகம். இப்ப இந்த டாக்டினல்ல, உபதேசங்கள்ல பொதுவானது அப்படின்னு எடுத்துட்டா ரொம்ப முக்கியமான விஷயமாய் தேவனை பற்றிய சத்தியம் உண்டு. ஒரே மெய்யான தேவன், இது ஒரு டாக்டினல், முக்கியமான உபதேசம். கர்த்தர் இயேசுவை பற்றிய சத்தியம், இது ஒரு உபதேச சத்தியம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஆத்மா, நரகம், இது எல்லாமே வந்து ஒரு உபதேசம் சம்பந்தப்பட்ட சத்தியங்கள், இதெல்லாம் ரொம்ப பொதுவானது. இப்ப அடுத்த ஒண்ணு இருக்குது, உள்ளான உபதேச சத்தியங்கள் அப்படின்னா, இப்படிப்பட்ட பொதுவான சத்தியத்தை பெற்றுக்கொண்டு ஒருத்தர் காணப்படும் போது அவருக்கு உள்ளான சில உபதேச சத்தியங்கள் அடுத்த அவர் லைஃப்ல அது வந்து அப்ளை ஆகுது, அவருக்குள்ள அது ப்ராசஸ் ஆகுது. அதைத்தான் எதை சொல்லலாம் அப்படின்னா, ஜஸ்டிபிகேஷன், நீதிமான் ஆக்கப்படுதல், இது ஒரு உபதேசம். சாண்டிபிகேஷன், பரிசுத்தமாக்கப்படுதல், இது ஒரு உபதேசம். கர்த்தர் இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார், இது இந்த சுவிசேஷ யுகத்திற்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களுக்கான ஒரு உபதேசம். பட் இதெல்லாம் எப்படிப்பட்டது? ஜஸ்டிபிகேஷன், சாண்டிபிகேஷன், ரிடம்ஷன், இல்லைனா ஜீசஸ்னுடைய அட்வொகேட் மினிஸ்ட்ரி, இதெல்லாம் எப்படிப்பட்டதுன்னா ஒரு புது சிருஷ்டிக்குள்ளாக இருக்கக்கூடிய உபதேசம். சோ இந்த மாதிரி உபதேசத்தை நம்ம இரண்டு வகைகளாக பிரிக்கலாம், பொதுவானது, உள்ளானது. இப்ப பார்க்கலாம், பொதுவா வேதத்தில் இந்த டாக்டினலுடைய இம்பார்ட்டன்ஸ் பத்தி வேதாகமம் நமக்கு எப்படி கோடிட்டு காட்டுது. இந்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு இல்ல ஒரு கிறிஸ்தவருக்கு உபதேசம் என்பது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நமக்கு காட்டக்கூடிய அநேக வசனங்கள் வேதத்தில் இருக்கு. அதுல ஒரு சில வசனங்களை நாம் பார்க்கலாம். 2 தீமோத்தேயினுடைய புஸ்தகம் 3 அதிகாரம் 16 மற்றும் 17 வசனங்கள்.
வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது.
ஆமா, அப்ப பைபிள் எதற்காக, யாருக்காக, எப்படிப்பட்ட நோக்கத்திற்காக, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் இந்த ரெண்டு வசனங்களுக்குள்ள நம்ம பதில் எடுக்கலாம். அப்ப அதுல பார்க்கும்போது தேவனுடைய மனிதர்கள், அவர்களுக்கானது இந்த வேதம். சரி, தேவனுடைய மனிதர்களுக்கு எதற்காக இந்த வேதம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அதுல ஸ்டெப் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஸ்டெப்ல முதல் இடத்துல எது இருக்குதுன்னா டாக்டினல், உபதேசத்திற்கும். ஒருத்தர் உபதேசத்திற்குள்ள ஒருத்தர் தெளிவா இருந்தாதான், இல்ல அதற்குள்ள ஒருத்தர் கடந்து வந்தாதான் அடுத்த ப்ராசஸ் எல்லாம் அவருக்குள்ள நடக்கும். கடிந்து கொள்ளுதல், யாரை கடிந்து கொள்ள முடியும்? எவரொருவர் உபதேசத்தை விசுவாசித்து தேவன் பற்றிய சத்தியத்தை புரிந்து கொண்டு அவர்கிட்ட வராரோ அவர்கிட்ட தான் தேவன் அடுத்து வந்து கரெக்ஷன் ஒர்க் எல்லாம், இல்ல எடுபிகேஷன் ஒர்க் எல்லாம் அவர்கிட்ட தான் தேவன் செய்வார். சோ இது ஒரு முக்கியமான வசனம், உபதேசம் என்பது முக்கியம் என்பதற்கு. இன்னொரு வசனம் வாசிக்கலாம், நம்முடைய இரட்சகர் பேசின வசனம், யோவான் சுவிசேஷ புத்தகம் 8:31 வசனம்.
இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள்.
இங்க அவரு யாருக்கான காலத்தில் கர்த்தர் இருந்தார்னா, இஸ்ரேலர்களுக்கான காலம், அவருடைய முதலாவது வருகை. அப்ப அந்த காலப்பகுதியில் வாழ்ந்தவங்கிட்ட அவர் சொன்னாரு, நீங்க என்னுடைய சீசர்களா இருக்கணும்னா நீங்க என் உபதேசத்துல நிலைத்திருக்கணும். இது கர்த்தர் இயேசுவினுடைய நேரடியான ஒரு சொற்பொழிவு. நெக்ஸ்ட் அப்போஸ்தலர்களுடைய காலம், அதாவது அப்போஸ்தல நடபடிகள்ல ஆதி அப்போஸ்தலர்கள் அவங்களுடைய ஃபெலோஷிப் எப்படி இருந்துச்சு, அதை பத்தி பார்க்கலாம். அப்போஸ்தல நடபடிகள் 2:42 வசனம்.
அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள்.
ஆமா, அவர்கள் அப்போஸ்தலர்கள் அவங்களுடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கையில அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு ஃபெலோஷிப் இருந்துச்சு. அந்த ஃபெலோஷிப்புக்கு ரொம்ப ஃபண்டமெண்டல் அடிப்படை எதை வச்சிருந்தாங்கன்னா டாக்டினல், உபதேசத்திலும். அந்நியோனியத்திலும். அப்ப பாருங்க, உபதேசத்துல சத்தியத்துல ஒருமைப்பட்டிருக்கிறவர்கள் தான் அதை பேஸ் பண்ணி அந்நியோனியத்துல அவங்க ஒருமைப்பட்டு இருக்க முடியும். சோ இது அருமையான ஒரு மூணு வசன பகுதிகள் நம்ம பார்த்திருக்கிறோம். இப்ப நம்மளுடைய ஏழாம் தூதன் சகோதரர் ரசல் அவருடைய எழுத்துக்கள்ல இந்த உபதேசங்கள் பற்றி அவர் என்ன பேசுறார். குறிப்பாக நம்ம ரெண்டு பார்ட்டா பிரிச்சோம், பொதுவானது உள்ளானது. இந்த உள்ளான உபதேசத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் பத்தி சகோதரர் ரசல் அவங்களுடைய எழுத்துக்கள்ல பார்க்கலாம். நீங்க அதை ஸ்கிரீன்ல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். வசனம் படிக்கிற சிஸ்டர்ஸ் நீங்க ஸ்கிரீன் கவனிக்கலாம். ரீப்ரிண்ட்ஸ் நம்பர் 199 பக்கத்துல சகோதரர் ரசல் குறிப்பிட்டிருக்கிற வார்த்தைகளை வாசிக்கலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க தெரியல சிஸ்டர். இங்கிலீஷ் ரீட் பண்ண இல்லீங்களா சிஸ்டர்?
ஜஸ்டிபிகேஷன், சாண்டிபிகேஷன், ரிடெம்ஷன். These are the three steps by which we are to reach the prize of our high calling, glory, honor, and immortality. Not one of these steps can be omitted by those who win the great prize, nor can they be taken in any way, but their order as directed in the scriptures.
அப்ப ரசலுடைய எழுத்துக்கள் பார்க்கும்போது இந்த ஜஸ்டிபிகேஷன், சாண்டிபிகேஷன், ரிடெம்ஷன் இல்லைனா குளோரிபிகேஷன், இந்த ஒரு ப்ராசஸ் கடந்துதான் ஒருத்தர் எங்க போக வேண்டியது இருக்குதுன்னா, தான் பெற்றுக்கொண்ட இந்த பரம அழைப்புக்குள்ளாக அவர் வெற்றி கொள்ள முடியும். அதே சமயத்தில் இது எப்படி இருக்குன்னா, இது ஒரு ஆர்டர். இதுல முதல் ஜஸ்டிபிகேஷன், அப்புறம் சாண்டிபிகேஷன், அப்புறம் ரிடெம்ஷன். இந்த ஆர்டர்ல இல்ல, எனக்கு சாண்டிபிகேஷன் வேண்டாம், இதை கொஞ்சம் எடுத்துட்டு ஜஸ்டிபிகேஷன்ல இருந்து நான் நேரா ரிடெம்ஷனுக்குள்ள போயிடலாம் அப்படின்னா அது முடியாது. இந்த ஆர்டரை யாராவது ஒருத்தர் மாத்தலாம் அப்படின்னா கூட முடியாது. அப்ப இது பிரதர் ரசலுடைய எழுத்துக்கள்ல பார்க்கும்போது அவருடைய ஆரம்ப கட்ட ஊழியத்திலேயே அவர் மிகவும் மேற்கோள் காட்டியிருக்கிற ஒரு வார்த்தை. இந்த மாதிரி அவருடைய மொத்த எழுத்துக்கள்ல இந்த சாண்டிபிகேஷன் பத்தி அவர் குறிப்பிட்டிருக்கிற அநேக இடங்களை நாம் கண்டுபிடிக்கலாம் அவருடைய எழுத்துக்கள். எனவே வேத வசனம் சொல்லுது உபதேசம் என்பது முக்கியம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்துல ஏழாம் தூதன் மூலமாய் அந்த வெளிச்சம் நமக்கு காட்டுது ஒரு உண்மையை, இந்த உள்ளான உபதேச சத்தியம் என்பது ரொம்ப முக்கியம். சோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு நாம உங்கள் மத்தியில பேசும்படி எடுத்துக்கொண்டுட்டோம். அந்த உள்ளான ஒருவருடைய இன்ன அவருக்குள்ள காணப்பட வேண்டிய அந்த டாக்டின் அல்ல, சாண்டிபிகேஷன் பத்தி பேசலாம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம். எனவே நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு டாக்டினல் ஓரியன்ட் சப்ஜெக்ட், டாபிக் வந்து சாண்டிபிகேஷன். அப்ப இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது இது எப்படிப்பட்டது? இந்த ஓட்டத்துக்குள்ள ஒருத்தர் கடந்து வராரு, விசுவாசிக்கிறாரு தேவனை, அவருடைய திருக்குமாரனை, கர்த்தர் இயேசு கொடுத்துட்ட ஈடுபலியை விசுவாசித்து ஒருத்தர் இந்த ஓட்டத்திற்குள்ள கடந்து வரார். அப்படி தேவனோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டவருக்கு உள்ளாக இந்த பரிசுத்தமாக்கப்படுதலின் வேலைப்பாடு, இந்த ப்ராசஸ் வந்து அது ஸ்டார்ட் ஆகுது. இது ரொம்ப பேசிக். ஒருவேளை இங்க கூடி இருக்கிறவங்கல மெஜாரிட்டி சகோதர சகோதரிகளுக்கு இந்த உண்மை இல்ல இந்த சத்தியம் வந்து அறிந்ததே. இதுல என்ன பிரதர் ஆச்சரியம்? இது நமக்கு தெரியும். ஒருத்தர் ஜஸ்டிபிகேஷன் நிலைமையில இருந்து சாண்டிபிகேஷனுக்குள்ள கடந்து வரார், இது நமக்கு தெரியும். இது நம்முடைய லைஃப் லாங் ப்ராசஸ், இது கூட நமக்கு தெரியும். இது ஒரு புதிய மேட்டர் இல்ல. இந்த மாதிரி எண்ணங்கள் நம்ம அனைவருக்குள்ளும் எழும்பலாம். ஆனால் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம எப்படிப்பட்டவங்கன்னா பலவீனர்கள். எதுலதான் பிரச்சனை வரும்னா, நமக்கு எது தெரியும் என்று நினைக்கிறோமோ அதுலதான் நம்மளுக்கு சோதனைகளும் பிரச்சனைகளும் வரும். நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை வச்சு தேவன் நம்மளுக்கு என்னைக்குமே சோதனை கொடுக்கறது இல்ல. அதே சமயத்தில் அதை வச்சு நம்மள கேள்வி கேட்கறது இல்ல. நமக்கு எதை அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார், எதை கண்ணு முன்னாடி காமிச்சிருக்கிறார், அதை வச்சேதான் அவருடைய தீர்ப்புகள் நம்ம மேல வெளியாகும். ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த அழைப்புல ஒருவேளை உடன்படிக்கை பண்ணி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்க, இல்ல ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிறவங்க, நிச்சயமா அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகள் தங்களை அல்லது தங்களை தாங்களே சிந்தித்து பார்த்தால ஒரு உண்மை புரியும். ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இல்ல 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த அழைப்பை அவர்கள் புரிந்து கொண்டதை விட இன்றைக்கு பார்த்தா இன்னும் சிறப்பாக புரிஞ்சிருப்பாங்க. அப்ப பாருங்க, இன்னைக்கு இருக்கிற இந்த புரிந்து கொள்ளுதல் நமக்குள்ள வருவதற்கு வளர்வதற்கு ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. இல்ல ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்ப அதே மாதிரிதான் இந்த சாண்டிபிகேஷன் என்பது கூட, ஜஸ்டிபிகேஷன், சாண்டிபிகேஷன், ரிடம்ஷன். இந்த ஸ்டேஜ் கடந்து ஒருத்தர் மகிமைக்குள்ள போறார் என்று சொல்லும் போது, இதை கடக்காம ஒருத்தர் போக முடியாது என்று சொல்லும் போது, நான் ஏற்கனவே இதை அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னா கூட நல்லது, ஆனா இன்னும் அறிந்து கொண்டே இருக்கணும், அறிந்து கொண்டே இருக்கணும். என்ன நம்மளுடைய பார்வை, என்னுடைய தனிப்பட்ட நோக்கத்துல இங்க கூடியிருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒருவேளை பொருந்ததோ இல்லையோ, நமக்கு பொருந்தது. இந்த சாண்டிபிகேஷன் பத்தி இப்போ எனக்கு என்ன தெரியும் என்று நான் சொல்றேனோ அது முழுமை அல்ல, இன்னும் அதை பற்றி நான் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளம் உண்டு. எனவே தான் இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருக்கிற தலைப்பா இருந்தாலும், இதை மறுபடியும் ஒரு பெரிய கன்வென்ஷன்ல கூடியிருக்கிற நம்ம அனைவரும் அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தலாம். ஓகே, இப்ப நம்ம நெக்ஸ்ட் லெவல்குள்ள போறோம், அருமையான ஒரு கேள்வியோட போறோம். கேள்வி என்னன்னா, சரி ஓகே, பரிசுத்தமாக்கப்படுதல் பேசுறோம், இது ஒரு உபதேசம் என்று பேசுறோம், இது ஏற்கனவே நமக்கு தெரியும் என்று பேசுறோம். இப்ப நம்மளை நாமளே செக் பண்ணி பார்க்கலாம், இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் என்ற உபதேசத்துல நான் எந்த அளவுக்கு தெளிவோட இருக்கிறேன். எப்படி செக் பண்றது? ஒரு கேள்வி, பரிசுத்தம் ஆக்கப்படுதல் என்றால் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சாண்டிபிகேஷன்? இது ஒரு சின்ன அசம்பிளியா, ஒரு எக்லீசியாவா இருந்தா நம்ம இந்த கேள்வியை கேட்டு உங்ககிட்ட டிஸ்கஸ் ஆகி பதில் சொல்ல வச்சு கொண்டு போலாம். பட் இவ்வளவு பெரிய அசம்பிளி, உங்களுடைய மனசை நீங்க கேட்டு பாருங்க, இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் என்றால் என்ன? என்னால இப்ப பதில் சொல்ல முடியுமா? எத்தனை வருஷம் இருக்கட்டும், எவ்வளவு அனுபவங்கள் இருக்கும், இது ஒரு முக்கியமான ப்ராசஸ் என்று சொல்லும் போது இப்ப என்னால இதுக்கு என்ன ஆன்சர் பண்ண முடியும்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சாண்டிபிகேஷன், பரிசுத்தமாக்கப்படுதல் என்றால் என்ன? உங்க உள்ளத்துக்குள்ள இருந்து இப்போ அந்த பதில் மௌனமான முறையில உங்களுக்குள்ள நீங்களே சொல்லிப்பாரு. என்ன தெரியும் எனக்கு பரிசுத்தமாக்கப்படுதல் என்றால் என்ன? பார்க்கும்போது அதான் நம்ம சொல்ல வரோம். நிச்சயமாக இந்த உபதேசத்துல இன்னும் ஒரு ஆழமான புரிந்து கொள்ளுதல் நம்ம தீல ஏற்படணும். அப்ப முதலாவது அந்த புரிந்து கொள்ளுதலுக்கு உதவியாக சகோதரர் ரசலுடைய எழுத்துக்கள்ல ஒரு ஆரம்ப கட்ட விளக்கத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். அது எங்கன்னா செர்மன் புக்ல 578 அந்த விஷயத்துல அவர் பேசியிருக்கிறார். சில வார்த்தைகள் 578 டிஸ்பிளே பண்ணுவாங்க, நீங்க வாசிக்கலாம். கஷ்டமா இருக்கா உங்களுக்கு இங்கிலீஷ்ல வாசி?
This is the will of God, even your sanctification. Christians alone, the fully consecrated, are here addressed by the Apostle Paul. He is inciting them to full development as God's children, to their full setting.
Paul sir, avade ungal time agum mukkiyama adala sila line vandu ungalku bold a irukku. Moonadhu vishayam neenga paakalam, the word sanctification mean here setting apart to holy service. இந்த விளக்கங்கள் அவர் எதை வச்சு பேசுறாருனா, 1 தெசலோனிக்கேயர் 4:3 பேஸ் பண்ணி பேசுறாரு. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவ சித்தமா இருக்கிறது. இல்லனா இதுல ஒரு கன்சர்னிங் யூ அந்த வேர்டு போடலாம், உங்களை பற்றியா தேவ சித்தம், நீங்க பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும், யுவர் சாண்டிபிகேஷன். அந்த யுவர் சாண்டிபிகேஷன்ல கூட நீங்க இன்னொரு விஷயம் அங்க புரிந்து கொள்ளணும். யுவர் சாண்டிபிகேஷன்னா யுவர் கம்ப்ளீட் சாண்டிபிகேஷன், நீங்கள் முழுமையான பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். ஏன்னா தேவ சித்தம் என்ன? நம்ம மேல நாம் பரிசுத்தம் உள்ளவர்களா ஆகணும். அப்ப இந்த வேலை நமக்குள்ள ஆரம்பிக்கலையா? ஆரம்பிச்சாச்சு. இப்ப இந்த வேலை நமக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஒரு பில்டிங் ஒர்க் மாதிரி நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த வேலை நடந்துகிட்டே இருக்குமா? இல்ல, இது ஒரு நாள்ல கண்டிப்பாக முடியும். அப்ப இதுதான் இங்க மேற்கோள் காட்டப்படுது. நாம் தேவனுக்காக பிரிக்கப்பட்டவர்களாக, தேவனுடையவர்களாக நாம் காணப்படணும். சோ இப்படி பிரிக்கப்பட்டது தேவனுடைய விஷயத்திற்காக, அவருடைய ஹோலி சர்வீஸுக்காக நாம் இந்த உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறதை ஒரு பரிசுத்தமாக்கப்பட்டதற்கான ஒரு விளக்கமாக நாம் சொல்லலாம். பட் இந்த விளக்கம் எப்படிப்பட்டதுன்னா, இது ஒரு ஆரம்ப கட்ட விளக்கம். கேள்வி கேட்டா, பரிசுத்தமாக்கப்படுதல் என்றால் என்ன? தேவனுக்காக, தேவனுடைய வேலைப்பாட்டிற்காக பிரிக்கப்பட்டுட்ட ஒரு நிலை இது, பரிசுத்தமாக்கப்படுதல். சரி, இதையும் தாண்டி இன்னும் டீப்பா இதை பத்தி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், எதை பத்தி? பரிசுத்தமாக்கப்படுதல் என்றால் என்ன, அதை பத்தி கற்றுக்கொள்ளணும்னா, நமக்கு என்னைக்குமே இந்த சுவிசேஷ யுகத்துல வாழ்ற நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் புரியலனா, நமக்கு முன்னாடி அதாவது பாஸ்ட்ல கடந்து வந்துட்ட ஒரு யுகம் இருக்குது, யூத யுகம், மாம்சீக இஸ்ரேலர். அவங்க விஷயத்தை பார்த்தா தெளிவா புரியும். இப்ப நமக்கான பரிசுத்தமாக்கப்படுதலின் சத்தியத்தை உண்மையை அறிந்து கொள்வதற்கு மாம்சிக இஸ்ரேலரை நாம் கவனித்து பார்க்கலாம். அவர்களை பற்றி நியாய பிரமாண பகுதிகளில் ஒரு அருமையான வசனம் இருக்கு. லேவியராகமும் 20:26. சிஸ்டர் நீங்க இங்க பார்க்கலாமே.
கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன்.
இது மாம்சீக இஸ்ரவேல் பற்றி சொல்றார். நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தே. இது வேலை. இது இந்த வசனத்தின் செகண்ட் பார்ட்ல பேசுறார். பட் முதல் பார்ட்ல என்ன சொல்றார்னா, அவர் பேசுற வார்த்தையை கவனிக்கிறோம். கர்த்தராயிருக்கிற நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்கும்படி, உங்களை மற்ற ஜனங்களை விட்டு எனக்கு ஏற்றவர்களாய் இருக்கும்படி பிரித்தெடுத்தேன். அப்ப மாம்சிக இஸ்ரவேலரை தேவன் பிரித்தெடுத்து, அந்த பிரித்தெடுத்தல் ஒரு பரிசுத்தப்படுதல், மற்றும் அப்படி பிரித்தெடுக்கப்பட்டதுல அவங்க தொடர்ந்து உண்மை உள்ளவர்களா காணப்படணும். அந்த பரிசுத்தவான்களாக அவர்கள் தங்களை காத்துக் கொள்ளணும். அதற்காக தேவன் அவங்களுக்கு என்ன கொடுத்தார்னா, நியாய பிரமாணம் அல்லது நியாய பிரமாண உடன்படிக்கை கொடுத்தாரு. அப்போ ஒரு மாம்சீக இஸ்ரேலரா அவர்கள் தங்களை தெரிந்தெடுத்த தேவனை போல அவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும்னா, இவங்க பார்ட்ல இருக்கணும்னா, தேவன் அவர்களுக்கு கொடுத்துட்டு அந்த உடன்படிக்கையில அவங்க உண்மை உள்ளவர்களா இருக்கணும். அந்த நியாயப்பிரமாண விஷயங்களை அவங்க தெளிவாக கை கொள்ளும் போது தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக அவங்க இருப்பாங்க. சோ இது மாம்சீக இஸ்ரேலரினுடைய தன்மை வாழ்க்கை. இப்ப ஆவிக்குரிய இஸ்ரேலராக நம்ம பார்க்கலாம். அப்ப இதுக்கு முன்னாடி சகோதரர் ரசனுடைய எழுத்துக்கள்ல பார்த்தோம், செர்மன் புக்ல, அவர் நம்மை பிரித்தெடுத்தார் அவருடைய பரிசுத்த வேலைக்காக. மாம்சிக இஸ்ரேலரை பிரித்தெடுத்தது போல, எல்லா தேசங்கள்ல இருந்து அவங்கள மாத்திரம் பிரித்தெடுத்தது போல, நம்மை இந்த உலகத்தில இருந்து இல்ல நாமினல் கிறிஸ்டியன்ல இருந்து நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். சரி, இப்படி பிரித்தெடுக்கப்பட்ட நாம எப்படி இருக்கணும்? தேவ சித்தம் பார்த்தோம், நீங்க பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். மாம்சிக இஸ்ரவேல் கிட்ட கூட அதே ரிக்வஸ்ட் அவர் வச்சாரு, நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தரா இருக்கணும். அதுக்கு எப்படிப்பட்டவங்களா இருக்க முடியும்? மாம்சிக இஸ்ரவேலர்களுக்கு தேவன் கொடுத்தார் நியாயப்பிரமாண உடன்படிக்கை. ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிற நாம கூட தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், பலியினாலான உடன்படிக்கை. அப்போ இந்த பலியினாலான உடன்படிக்கை நாம் புரிந்து தெளிவுபடுத்தி, அந்த உடன்படிக்கையில நம்ம என்ன செயல் அல்லது என்ன அக்ரிமெண்ட் பண்ணிட்டோம், என்ன தேவன்கிட்ட பொருத்தனை பண்ணிட்டோம், அந்த பொருத்தனையினுடைய டீப் ஆழம், அதை நாம் புரிந்து கொண்டு நாம் வாழணும். அதை நாம் புரிந்து கொண்டு நாம் வாழணும். அதை நாம் புரிந்து கொண்டு வாழணும். இப்படியாக இந்த பரிசுத்தமாக்கப்படுதலின் வேலைப்பாடு அல்லது அந்த வார்த்தைக்குரிய விளக்கங்கள் நமக்கு கொடுக்கப்படுது. சரி, ஓகே, இப்ப தேவனோட உடன்படிக்கைக்குள்ள வரணும், எப்படி வரோம்? ஃபர்ஸ்ட், ஒரு அஞ்ஞானிகளாக, தேவனை அறியாதவர்களாக, உண்மை புரியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்ப கர்த்தர் இயேசுவை நாம் விசுவாசித்து அவருடைய ஈடுபலி மூலமாய் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று நாம் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தினால நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்ம யாரா மாறோம்னா, ஒரு நீதிமானாக நம்ம மாறும். அந்த நீதிமான் நிலையை பத்தி தான் ஆதார வசனம் நம்ம வாசிக்கப்பட்ட வசனத்துல பார்க்கிறோம். 1 Corinthians 2:2 முதல் பாகம். அந்த முதல் பாகம் என்ன பேசுது?
கொரிந்திலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களாகவும்.
போதும், பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களாகவும், நடந்து முடிந்த ஒரு வேலையை போல பேசப்பட்டிருக்கு. அடுத்த வார்த்தை,
பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற.
பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும், அப்போ அசுத்தம், பாவம், ஆதாமுக்குள்ளான சாபங்கள், மரண தீர்ப்புகள் நீக்கப்பட்டாச்சு. சோ பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்கள். இப்ப நெக்ஸ்ட் இருக்குது, பரிசுத்தவான்கள் ஆகும்படி. அப்ப நிச்சயமா முதல்ல பேசப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்தத்துக்கும் ரெண்டாவது பேசப்பட்டிருக்கிற சாண்டிபிகேஷன் அல்லது பரிசுத்தத்திற்கும் வித்தியாசங்கள் இருக்கு. இப்ப நம்ம சப்ஜெக்ட் இந்த ரெண்டாவது பேசப்பட்டிருக்கிற சாண்டிபிகேஷன். முதலாவது பரிசுத்தப்படுதல் நமக்குள்ள நீதிமான் நிலை வந்துருச்சு. இப்ப ரெண்டாவது பரிசுத்தப்படுதல் எப்படி, அதுதான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டு வரோம். அப்ப தேவன் நமக்கு கொடுத்துட்ட அந்த தூய்மை, பரிசுத்த நிலை, பாவமற்ற நிலை, விசுவாசத்தின் மூலமாய் பாவம் இல்லாதவனாக மாற்றப்பட்ட நிலை. அப்ப இந்த நிலைமையில இருந்து நம்ம என்ன பண்றோம்னா, தேவனோடு ஒரு நல் மனசாட்சியின் உடன்படிக்கைக்குள்ளாக கடந்து வரோம். இன்னைக்கு காலையில கூட ஒரு 18-19 பேர் சகோதரர்கள் எடுத்தாங்க. அப்ப அந்த நல் மனசாட்சி உடன்படிக்கைக்குள்ள கடந்து வரும்போது வேத வசனங்கள்ல எப்படிப்பட்ட வேத வசனங்களை அந்த நேரத்தில் நாம் செயல்படுத்தி காட்டுறோம், இது முதல்ல தெளிவா புரியும். ரொம்ப பேசிக் தான். தேவனோடு உடன்படிக்கை பண்ண ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் நாம் எப்படிப்பட்ட வசனங்களுக்கு உள்ளாக வந்து உடன்படிக்கைக்குள்ள கடந்து வந்திருக்கிறோம். இதுக்கு கர்த்தர் இயேசு ஒரு மாடல், வாசிக்கலாம் அவருடைய அனுபவம். எபிரேயர் 10:7 வசனம்.
அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன்.
போதும், உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். உம்முடைய சித்தம், இதுவரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி இல்ல. உற்றார் உறவினர்கள், குடும்ப அங்கத்தினர்கள், இல்ல உலகத்தினுடைய சில ஆர்கனைசேஷன், இவைகளினுடைய சித்தத்துக்குள்ள நான் இருந்தேன். பட் இப்போ தேவனே உம்முடைய சித்தம் செய்ய நான் வரேன். என்னுடைய சித்தம் கூட இனிமேல் நான் செய்ய மாட்டேன், உங்களுடைய சித்தம் செய்ய வரேன். இது இந்த வசனம். நெக்ஸ்ட் சங்கீதம், 50 வசனம்.
பலியினாலே என்னுடைய உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார்.
பாருங்க, இது தேவனுடைய ஒரு அருமையான வார்த்தை. இப்படி உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டவங்களை அவர் என்ன சொல்றாருன்னா, இவங்க உடன்படிக்கைக்குள்ளாக என்னோடு வந்துட்டவங்க, இவங்க என்னுடைய பரிசுத்தவான்கள். மாம்சிக இஸ்ரேலர்கள் பத்தி பார்த்த வசனத்தை நம்ம நினைக்கணும். இப்ப ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் பத்தி சொல்றாரு, இவர்கள் என்னுடைய பரிசுத்தவான்கள். அப்படி சொல்லிட்டாலே அப்ப நம்ம மேல என்ன இருக்குதுன்னா, பலியினாலே உடன்படிக்கை பண்ணினோம், அந்த உடன்படிக்கையின்படியாக வாழணும். அப்படி வாழ்றவங்க தேவனுக்குரிய பரிசுத்தவான்கள், பரிசுத்தமாக்கப்படுதலின் வாழ்க்கைக்குள்ள காணப்படுறவங்க. இது பத்தி அப்போஸ்தல் பவுல் வார்த்தை வாசிப்போம். ரோமர் 12:1-2 வசனங்கள்.
அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள்.
தேவனுடைய சித்தம் புரிஞ்சு நீங்க உங்களுக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கணும்னா, ஒரு மறுரூபமாகுதல் அது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கணும். இந்த உலகத்திற்குரியவங்களா இருக்கிற நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறவர்களாக, தூரம் போகிறவர்களாக நீங்க மாறிக்கொண்டே இருக்கணும். இதுதான் அவர் சொல்றார், நீங்க செய்யக்கூடிய ஒரு ரீசனபிள் சர்வீஸ், புத்தியுள்ள ஆராதனை என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த உடன்படிக்கைக்குள்ளின் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளணும், நான் எபிரேயர் 10:7 தேவ சித்தத்திற்காக அர்ப்பணம் செய்திட்டவன். இந்த அர்ப்பணத்திற்கு முன்னாடி இருந்தது போல நான் இருக்கக்கூடாது. இனிமேல் என்னுடைய வாழ்க்கையை முற்றுமுடிய அது யார் கையில இருக்குது, இல்ல யாருக்கான வாழ்க்கையா இருக்குது, தேவனுக்காக, தேவனுடைய சித்தத்துக்காக, அவருடைய திட்டத்திற்கான வாழ்க்கையாக இருக்கிறது. அப்ப என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லும் போது என்னுடைய முழுசு, என்னுடைய ஹோல் லைஃப், என் வாழ்க்கைக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய அனைத்து அம்சங்கள், எனக்குள்ள இருக்கிற தாளந்துகள், எனக்குள்ள இருக்கிற ஜீவன், மற்றும் இந்த ஜீவனுக்கு சம்பந்தப்பட்டுட்ட மற்ற உபகரணங்களா இருக்கிற என்னுடைய சரீரம், இது எல்லாமே யாருக்குரியதுன்னா, தேவனுக்குரியது. சோ இதைத்தான் நம்ம சொல்லிட்டோம், தேவனே இனி நான் உங்களுடைய சித்தம் செய்ய வரேன். அப்படி சொன்ன அந்த அக்ரிமெண்டின் படி வாழ்க்கை இனி வாழணும். அப்படி வாழ்ந்து நம்ம லைஃப் என்ன ஆகணும்னா, தேய்மானம் ஆகிக்கொண்டே போக வேண்டும். இதை பத்தி கர்த்தர் இயேசு பேசின ஒரு வார்த்தை வாசிப்போம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 14:33, 17th slide, 14:33 லூக்கால.
அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான்.
தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால், தனக்கு உண்டானவைகள் என்ன, தான் இந்த ட்ரூத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு ஃபேவரா இருந்த எல்லாமே அவருக்கு உண்டானவைகள். இப்போ சிலருக்கு ஃபாதர் இருக்க மாட்டார், சிறு வயசுல இறந்திருப்பார். இப்போ இவருக்கு ஃபாதர் இவருக்கு இருக்கிறாரா, கிடையாது. சிலருக்கு சொந்த வீடு இருக்காது, சிலருக்கு சில முக்கியமான தாளந்துகள் இருக்காது, இதெல்லாம் அவருக்கு உண்டானவைகளான கிடையாது. என்ன இருக்கு, நம்ம நிச்சயமா நம்ம எல்லாருமே குறைவுள்ளவர்கள், எல்லாம் நிறைவானவங்க கிடையாது. பட் அந்த குறைவுகளுக்கு மத்தியிலையும் நம்ம கிட்ட என்ன இருக்கு? எல்லாருக்குள்ளயும் ஒரே மாதிரி இல்ல, பட் நம்ம கிட்ட இருக்கிறது என்ன? அந்த இருக்கிறது யாருக்கானது? உடன்படிக்கைக்கு அப்புறம்னா தேவனுக்கானது. ரொம்ப அருமையான ஒரு டிமாண்ட் சொல்றார் கர்த்தர் இயேசு, தனக்கு உண்டானவைகளை வெறுத்து விடாவிட்டால், தனக்குரியதாக மனித சித்தத்திற்கு உரியதாக பயன்படுத்தாமல், அதுதான் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனா இருக்க முடியாது. இது யாரை பார்த்து பேசுறார்னா, நான் உங்ககிட்ட சீசனா வரலாமா வேணாமா? இப்படி கேள்வி கேட்கிற ஒருத்தர்கிட்ட அவர் பதில் சொல்லல, சீசனாகி அவர் கூடையே இருந்து அவரை பின்பற்றி கொண்டு இருக்கிற வகுப்பாரை பார்த்து அவர் சொல்றாரு, நீங்க உங்களுக்கு உண்டானவைகளை வெறுக்கலைனா என்னுடைய சீசர்களா இருக்க முடியாது. இத ஒரு விதத்துல சொல்லிட்டா, நீங்க பரிசுத்தமாக்கப்படுதலுக்குள்ள அந்த கம்ப்ளீட் சாண்டிபிகேஷன் நோக்கி நீங்க வளரணும்னா இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய ஏக்கங்கள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மற்றும் நம்மை சார்ந்தவங்களுக்கு சாதகமாக வாழ வேண்டிய தன்மைகள், இதெல்லாம் நமக்கு உண்டானவைகள், இவைகளை வெறுக்கலைனா ஒருவர் கர்த்தருடைய சீஷராக காணப்பட முடியாது. இதே விஷயத்துக்கு பிரதர் ரசனுடைய விளக்கத்தில் பார்க்கும்போது ரீப்ரின்ஸ் நம்பர் 4556, அதை நீங்க வாசிக்க வேண்டாம், அதனுடைய தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி அது டிஸ்பிளே ஆகும். அதுல சகோதரர் கூட சொல்லும் போது, எவரேனும் தம்மை பின்பற்றுவதற்காக கர்த்தர் இயேசுவை தன்னுடைய குருவாக தன்னுடைய மாஸ்டராக ஏற்றுக்கொண்டு பின்பற்றக்கூடிய ஒருவர், தனக்கு உண்டானவைகளை அவர் வெறுக்கலைனா, அவர் நினைக்கலாம் நான் கர்த்தருடைய சீஷன் என்று, ஆனா கர்த்தர் சொல்றாரு அவரை நான் சீஷராக ஏற்றுக்கொள்ளுகிறது இல்ல. சோ இது சகோதரர் ரசல் இந்த மாதிரி சில சீஷத்துவ வாழ்க்கை பற்றி அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற எழுத்துக்கள்ல இருக்கிற ஒரு ரெஃபரன்ஸ். அதை நீங்க தனிப்பட்ட முறையில கூட போய் வீடுகளில் வாசிச்சு பார்க்கலாம். எனவே அப்ப இந்த சாண்டிபிகேஷன் என்றால் என்ன? இதுதான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறோம். அந்த கேள்விக்கான பதில், தேவனுக்காக தேவனுடைய வேலைகளுக்காக பிரித்தெடுத்தல், பொதுவான விளக்கம். உள்ளான விளக்கம் என்று உள்ள போயிட்டா, நாம் தேவனோடு பண்ணிட்ட உடன்படிக்கையில என்ன சொன்னோம், இல்ல அந்த உடன்படிக்கையினுடைய கான்செப்ட் என்ன? தேவனே உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன், தனக்கு உண்டானவைகள் எல்லாம் அவருக்காக செலவழித்து கடந்து போறது, இதெல்லாம் ஒரு நாள் அனுபவத்தில் நடக்காது. செய்வேன் என்று சொன்னாலும் உடனே நம்மளால செய்ய முடியாது. எனக்கு புரியுதுன்னு சொன்னாலும் நம்மளால முழுசா புரிஞ்சுக்க முடியாது. சோ இதுதான் பார்க்கிறோம், இது டாக்டிரினல், இது உபதேசம். இந்த உபதேசத்துல மாறுபாடு வரக்கூடாது. நம்ம அநேக நேரம் சொல்றோம் இல்லைங்களா, பிரதர் இந்த பிரதர் வந்து கொஞ்சம் ஜீசஸ் பத்தி கொஞ்சம் ராங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கிறாரு, குழம்புறாரு. சில நேரம் இன்னொரு சிலரை பத்தி சொல்லுவோம், பிரதர் இவருக்கு வந்து அட்வொகேட் பத்தி என்ன புரியல, சிலருக்கு தேவனை பற்றிய ட்ரூத் இவர் இன்னும் கிளியரா புரியல சொல்றோம். நல்லது, இதெல்லாம் வந்து நிச்சயம் அவசியம், புரிய வைக்கலாம். ஆனால் இந்த உள்ளான உபதேச விஷயங்கள் நாம் புரியுது சொன்னா கூட அநேக நேரம் புரியுறது இல்ல. மெஜாரிட்டி சகோதர சகோதரிகள் பொதுவான உபதேசத்துல தெளிவுள்ளவர்களாய் இல்ல புரிஞ்சுகிட்ட மாதிரி உள்ளான உபதேசங்கள் புரியறதில்ல. ஆனா ஒரு மனித சரீரத்துல ஒருவருடைய உள்ளான உறுப்புகளின் பலத்தை வச்சுதான் அவருடைய வெளி உறுப்புகள் அது செயல்படும், அது ஆரோக்கியமாக இருக்கும். வெளி உறுப்புகள்ல ஏற்படுகிற பிரச்சனைகளை ரொம்ப சீக்கிரம் சரி பண்ணிடலாம், ஆனா உள்ளான உறுப்புகளுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளை சரி பண்ண முடியாது. அத கரெக்டா வந்து கண்டுபிடிக்கிறதே கஷ்டம், அந்த பிராப்ளத்தை. அப்போ நம்ம ஒவ்வொருவருடைய சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த பரிசுத்தமாக்கப்படுதல். நாம் ஒவ்வொருவரும் உடன்படிக்கையின் வாழ்க்கைக்குள்ள தனிப்பட்ட முறையில் வந்திருக்கிறோம் என்று சொல்லும் போது, நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம் இந்த ஒன் ஹவர்ல பரிசுத்தமாக்கப்படுதலை பத்தி நம்ம எல்லாரும் கற்றுக்கொள்ளது. பட் நீங்க இதோட விட்டுலாதபடி உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்துல கூட ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளோடு இருக்கும்போது கூட இந்த டிஸ்கஷன் நீங்க தொடரலாம். பரிசுத்தமாக்கப்படுதல் பற்றியா டிஸ்கஷன் நீங்க தொடரலாம். இப்ப நான் ஷார்ட்டா சொல்றேன், தேவன் நம்மை எதற்காக பிரித்தெடுத்தாரோ, எந்த நோக்கத்திற்காக பிரித்தெடுத்தாரோ, அந்த நோக்கத்தை வாழ்க்கையாக வாழ்வதே சாண்டிபிகேஷன், பரிசுத்தம் ஆக்கப்படுதல். தேவன் நம்மை பிரித்தெடுத்ததே ஒரு பரிசுத்தமாக்கப்படுதல் வேலை தான். பட் அந்த வேலை ஒரு செயலோட நின்றதில்ல, தொடர்ந்து போகுது. அப்போ பேசிக் ஓகே, அதென்ன தொடர்ந்து போகுது? அந்த தொடர்ந்து போறதுதான் இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டோம் உங்க மத்தியில. எந்த நோக்கத்திற்காக தேவன் என்னை தெரிந்தெடுத்தார்? மகிமைக்காக. நல்லது, மகிமைக்கு போகணும்னா இங்க நான் எப்படி இருக்கணும்? ஒரு பெரிய நோக்கம் இருக்கு, உபதேசம் இருக்கு, அந்த நோக்கத்தை நாம் வாழ்க்கையாக வாழ்வதே பரிசுத்தம் ஆக்கப்படுதல். சோ இது ஒரு ப்ராசஸ், இது ஒரு பயிற்சி நடைமுறை. இப்ப நெக்ஸ்ட் சாண்டிபிகேஷன் என்றால் என்ன நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்து சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பரிசுத்தம் ஆக்கப்படுதலை பற்றிய சில தவறான புரிந்து கொள்ளுதல் சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் காணப்படும். என்ன, ஒரு ரெண்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்து நம்ம காட்ட விரும்புறோம். ஒன்னு, சிலர் சொல்வார், பிரதர் நான் இந்த ட்ரூத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் அதிகமா சினிமா பார்ப்பேன், சில இந்த உலகத்தினுடைய மாய்மாலமான விஷயங்கள்ல என்டர்டைன்மெண்ட்ல நான் நேரத்தை செலவழிப்பேன், பட் இப்ப நான் நேரம் செலவழிக்கிறது இல்லை. சிலர் வந்து நான் சில போதை வஸ்துக்கள் யூஸ் பண்ணுவேன், பட் இப்ப நான் அதை யூஸ் பண்றதில்லை. சிலர் சொல்லுவாரு, நான் வந்துட்டு முன்னாடி எப்படி இருப்பேன் அப்படின்னு கேட்டா தீய வார்த்தைகள் பேசுவேன், இப்ப நான் பேசுறதில்ல. எப்படி பிரதர் எப்படி பேசாம இருக்கிறீங்கன்னா, நான் பரிசுத்தம் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். சோ இப்படியெல்லாம் நான் இருக்கிறதுனால நான் யார்னா, இப்ப நான் பரிசுத்தம் ஆக்கப்படுதல்ல நான் நல்லா ஹைல போய்கிட்டு இருக்கேன், டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லுவோம். ஆனால் சகோதர சகோதரிகளே, நமக்கு தெரியும் இது எல்லாமே எதை காட்டுது. இது எல்லாமே எதை காட்டுதுன்னா, நம்முடைய நீதிமான் நிலையை காட்டக்கூடிய விஷயம். நாம் சுத்தமா இருக்கிறது, தீய காரியங்கள் பேசாம இருக்கிறது, பார்க்காம இருக்கிறது, இது எல்லாமே நீதிமான் நிலையை காட்டக்கூடிய விஷயம். ஆனா இப்ப நம்ம எந்த ஸ்டெப் பத்தி படிச்சுட்டு இருக்கிறோம்னா, சாண்டிபிகேஷன் பத்தி படிச்சுட்டு இருக்கிறோம், ஜஸ்டிபிகேஷன் பத்தி இல்ல. நம்மை விசுவாசத்தினால கர்த்தருடைய ஈடுபலியின் ரத்தத்தினால நாம் நீதிமான் ஆயிட்டோம். நிச்சயமா நம்மளுடைய பார்ட் கூட இருக்கு, நம்மை நாமே காத்துக்கொள்ளக்கூடியது கூட இருக்கு, அதெல்லாமே ஜஸ்டிபிகேஷனுக்கு உதவி செய்யும். ஆனால் இந்த சாண்டிபிகேஷன் என்ன, இன்னைக்கு உலக மனுஷர்கள் கூட நம்ம சொல்ற இந்த தீய பழக்க வழக்கங்கள்ல இருந்து விலகி இருக்கிறாங்க. அநேக பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை, பிற மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் பிள்ளைகளை இந்த தீய பழக்க வழக்கத்தில் இருந்து அவங்கள விலகி வைக்கிறாங்க, ஆலோசனை கொடுத்து பாதுகாக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்? சோ இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன பிரதர் அப்போ அந்த மாதிரினா அப்போ நம்ம பாதுகாப்பா இருக்க வேண்டாமா, தீய பழக்க வழக்கங்களுக்குள்ள போகாம நம்ம சேஃபா இருக்க வேண்டாமா? கண்டிப்பா இருக்கணும். எக்ஸாம்பிள், டிவி பார்க்க கூடாது, அதிகமான நேரங்கள் டிவி முன்னாடி இருந்து நம்ம நேரங்களை செலவழிக்க கூடாது. சரி ஓகே, இப்ப டிவி பார்க்காம இருந்தா யாருக்கு நன்மை? நம்முடைய கண்ணுக்கு நன்மை இல்லைங்களா? அதிகமா டிவி பார்க்கிறவர் என்ன ஆகும், அவருடைய கண் பார்வை போகும். இப்ப டிவி பார்க்காம இருந்தா யாருக்கு நன்மை? நம்முடைய கண்ணு வந்து ரொம்ப நாள் இருக்கும், சேஃபா பாதுகாப்பா இருக்கும். சோ இது 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 யாருக்கான பிரயோஜனம், நமக்கான பிரயோஜனம். ஜஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி மற்ற எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களையும் நீங்க சிந்தனை பண்ணி கொள்ளலாம், இது நமக்கு நன்மை. பட் சாண்டிபிகேஷன் என்ன அர்த்தம்னா, அப்படி டிவி பார்க்காம இருந்து நம்ம கண்களை நம்ம பாதுகாக்கிறோம் இல்லையா, அப்படி பாதுகாக்கக்கூடிய அந்த கண்களை யாருக்காக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய உடல் ஆரோக்கியம் இல்ல நம்முடைய சேவிங்ஸ், நம்முடைய ப்ராப்பர்ட்டி, மற்ற எல்லா விஷயங்கள் தீய காரியங்களுக்கு செலவழிக்காம ரொம்ப சிக்கனமா வாழ்ந்து நம்ம சேவ் பண்றோம்னா, அப்படி சேவ் பண்றவைகளை எதற்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம்? இதுதான் கர்த்தர் சொன்னாரு, தனக்கு உண்டானவைகளை எல்லாம் ஒருவன் வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அப்ப நம்ம பாவங்களுக்கு விலகி இருக்கிறது நல்லது, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மையை யாருக்காக செலவழிக்கிறோம்? சோ இதுதான் பார்க்கிறோம், அந்த சாண்டிபிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு வித மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இது நம்ம இப்ப உங்க மத்தியில வச்சாச்சு. ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது விஷயம் என்னன்னா, தனிமைப்படுத்தி வாழுகிற வாழ்க்கை. யாரோட மிங்கிள் ஆகுறது இல்ல, யார்கிட்ட பேசுறது இல்ல, ரொம்ப சைலண்டா இருக்கிறது. என்ன பிரதர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப நல்லா இருந்தீங்க, இப்ப ஏன் இல்ல பிரதர்? நான் பரிசுத்தமாக்கப்படுதல் பத்தி நான் தியானம் பண்றேன், ரொம்ப ஆழமான விஷயமா இருக்கு. சோ நான் பரிசுத்தமாகணும், தேவன் சொல்லிட்டார் அது இல்லைன்னா முடியாது அப்படின்னு. சோ அதுக்காக நான் இப்ப ட்ரைனிங் ஆகிக்கிட்டு இருக்கிறேன். என்ன ட்ரைனிங், யார் கூட எந்த தொடர்பு இல்லாம அமைதியா இருக்கிறது. இந்த ஓட்டத்துக்குள்ள இல்லாத யாரை பார்த்தாலும் ஏதோ தீய சக்தியை பாக்குறது போல பாக்குறது. அப்ப இதெல்லாம் என்னன்னா, சிலர் நினைக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் இருந்தாதான் ஒருத்தர் சீக்கிரமா பரிசுத்தம் ஆக முடியும். ரொம்ப அமைதியா, எதையும் கண்டும் காணாதது போல, எதுலையும் தலையிடாமல் சைலண்டா, யாரோ என்னமோ எப்படியே இருக்கட்டும், நம்ம ரொம்ப பத்திரமா இருக்கணும். இது ரெண்டாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இதை பத்தி சகோதரர் ரசல் அவருடைய ரைட்டிங்ஸ்ல சர்மன் புக்ல 580 பக்கம் 18 ஸ்லைடு பார்க்கலாம். சின்ன வேர்டு தான், இங்கிலீஷ் வேர்டு, வாசிப்பீங்களா சீக்கிரம்?
To be sanctified does not mean, as some have mistakenly thought,
that we must separate ourselves entirely from everyone else in the world, avoid any contact with them.
பாருங்க, அப்போ இந்த உலகத்தோடு இருக்கிற தொடர்புகள் எல்லாத்தையும் நம்ம துண்டிக்கிறது பரிசுத்தமாக்கப்படுதல் நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்? தேவன் நம்ம எங்க இருந்து பிரிச்சாரு? உலகத்தில் இருந்து. இப்ப தேவன் நம்மளை எங்க வச்சு உருவாக்குறாரு? உலகத்துக்குள்ள வச்சுதான் உருவாக்குறாரு. அப்ப இந்த உலகம்னா என்ன, இது நம்மளுக்கு புரியணும். இப்ப கர்த்தர் இயேசு சொன்னார், எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள், இந்த உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதீர்கள், அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி என்னை பகைச்சிச்சு. இப்ப நமக்கு தெரியும் கர்த்தர் இயேசு உலகம் எல்லாம் போய் ஊழியம் பண்ணாரா அவருடைய காலத்துல? இல்ல, ரொம்ப போனா ஒரு மூணு ஸ்டேட், கலிலேயா, யூதயா, சமாரியா, இப்படித்தான் பண்ணார். பட் இப்ப அவர் சொல்றாரு, சீசர்களை பார்த்து உலகம் உங்களை பகைச்சு ஆச்சரியப்படாதீங்க, அது என்னைய பகைச்சிச்சு. அப்ப கர்த்தர் உலகம் பகைச்சிச்சுன்னா என்ன? உலகம் பெருசு, நிறைய நாடுகள் இருக்கு, நிறைய மொழிகள் இருக்கு, எல்லாம் இருக்கு. பட் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கான உலகம்னா என்னன்னா, தேவன் அவர்களை எங்க வாழ வச்சிட்டு இருக்கிறாரு, எந்த ஒரு ஏரியால இல்ல எந்த ஒரு சூழலுக்கு மத்தியில ஒருத்தர் வாழ்றாரோ அதுதான் அவருக்கு உலகம். அவர் நினைச்சுக்க கூடாது, அப்ப நானும் உலகம் ஃபுல்லா போகணும், அங்க போய் எல்லா பக்கமும் எதிர்ப்புகளை சம்பாதிக்கணும், ஏன்னா கர்த்தர் சொன்னார் உலகம் உங்களை பகைத்தால் சொல்லியிருக்கிறார். அப்படி இல்ல, நம்மை தேவன் எங்க வச்சிருக்கிறாரோ அது நமக்கான உலகம். சில சகோதர சகோதரிகளுக்கு ஒரு ஊரே உலகமா முடிஞ்சிடும், சிலருக்கு ஸ்டேட், சிலருக்கு ஸ்டேட் தாண்டி. பட் தேவன் நம்மளை எங்க கொண்டு போய் நம்ம வாழ்க்கையை செலவிடுகிறதுக்குரிய வாய்ப்பை கொடுக்கிறாரோ இதுதான் உலகம். அப்போ நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற இடங்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகள், தேவன் நம்மை வச்சிருக்கக்கூடிய இடங்கள்ல நாம் சந்திக்கக்கூடிய வித்தியாசமான சூழல்களை நம்ம நினைக்க கூடாது, பிரதர் இதெல்லாம் சத்தியத்தின்படியான பிரச்சனை மாதிரி தெரியல, ஏதோ தேவனுக்காக போய் ஒரு இடத்துல அறுவடை ஊழியம் பண்ணி அது நிமித்தமா பாதிப்பு வாங்கி அரெஸ்ட் பண்ணப்பட்டு இல்ல சில அடிகளை வாங்கி இப்படி எல்லாம் இருந்தா பரவாயில்ல, அதை விட்டுட்டு என்னுடைய ரிலேஷனை, என்னுடைய சொந்த பந்தம் என்னை போட்டு நிற்கிறாங்க, பக்கத்துல குடியிருக்கிறவங்க பிரச்சனை பண்றாங்க, லோக்கல் எக்லீசியாக்குள்ள போகும்போது ரொம்ப சில ட்ரபிள்ஸ் வருது, இப்படின்னா பார்த்தா வேற ஒன்னும் இல்ல, கர்த்தர் சொன்னார் உலகம் பகைத்தால் ஆச்சரியப்படாதீங்க, அது என்னை பகைச்சதுன்னா அவருடைய உலகம் என்பது இஸ்ரேல், மாம்சிக இஸ்ரேல். சோ அதே மாதிரி நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் தெரிந்தெடுக்கக்கூடிய இடம் எது, அதுதான் நமக்கான உலகம். அப்ப இந்த உலகத்துக்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன ஏரியா, இந்த சின்ன ஏரியால யாருக்கிட்ட எந்த தொடர்பு இல்லாம யாரை பார்த்தாலும் தீய சக்திகளை பார்க்கறது போல அமைதியா இருந்தா எப்படி பரிசுத்தமாக்கப்படுதல வளர முடியும்? சோ உலக ஆவிக்குரியவனா மாறிடக்கூடாது, ஆனா தேவன் நம்மை உலகத்திலிருந்து பிரித்தாலும் எங்க வச்சுதான் உருவாக்குறார், உலகத்துக்கு மத்தியில இருந்து. அப்ப நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற உலகத்துல நாம் எப்படி இருக்கணும்? தேவ சத்தியம் நம்மளுக்கு என்ன அறிவு உணர்த்துது? உடன்படிக்கை பண்ணும்போது நமக்கு கிடைக்கப்பட்டு அந்த பரிசுத்த ஆவி அது என்ன உணர்வை கொடுக்குது? அந்த உணர்வின்படி நாம் வைக்கப்பட்டிருக்கிற இடங்கள்ல நம்ம காட்டணும் ஒரு மிகப்பெரிய பரிசுத்தமாக்கப்படுதலின் வேலையை. சோ இதுதான் அந்த இரண்டாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப முதலாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம உங்க மத்தியில பேசணும், சிலர் வெளிப்பிரகாரமான செய்ய தீய பழக்க வழக்கங்களை இருந்து மாத்திரம் தான் சுத்தமா இருக்கிறது பரிசுத்தமாக்கப்படுதல் நினைக்கிறாங்க, அப்படி இல்ல அது உலகத்தார் கூட அப்படி இருக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன பாக்குறோம், யார்கிட்ட பேசாம தொடர்பே இல்லாம அமைதியா இருக்கிறது பரிசுத்தமாக்கப்படுதல், பட் அது கூட கிடையாது. சோ இந்த ரெண்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்துட்டோம். இப்போ இந்த பரிசுத்தமாக்கப்படுதலினுடைய வேலைப்பாடு, இதனுடைய ப்ராசஸ், இது நமக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்னா, நமக்கு பொதுவாகவே தெரியும் ஒரு விஷயத்துல நம்ம வளர்றது என்பது அதை நம்ம எவ்வளவு புரிஞ்சிருக்கிறோமோ அதற்கு தகுந்த மாதிரி என்ன இருக்கும், வளர்ச்சி இருக்கும். பொதுவாக எக்ஸாம் எழுதுற மாணவர்களுக்கு மேக்ஸ் எழுதுறவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா, நீ எடுத்த உடனே மேக்ஸா இருக்கட்டும் எந்த எக்ஸாமா இருக்கட்டும், எடுத்த உடனே உனக்கு எந்தெந்த கேள்வி தெரியுமோ அதுக்கெல்லாம் பதில் எழுத ஆரம்பி, தெரியாத கேள்விகளுக்கு என்ன பண்ணலாம், கடைசியா நேரம் இருந்தா பாத்துக்கலாம், ஆர்டர்படி இருக்கு அப்படின்றதுக்காக தெரியாத விஷயத்தை போய் முட்டிக்கிட்டு டயத்தை செலவழிச்சேனா உனக்கு கடைசியில தோல்வி ஆயிரும். இது பொதுவா மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனை. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருத்தருக்கு என்ன தெரியுமோ அதைத்தான் அவர் செய்ய முடியும். அதே மாதிரிதான் இந்த பரிசுத்தமாக்கப்படுதலின் ப்ராசஸ், இதை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த வேலை நமக்குள்ள நடைபெறும். புரியாத அளவுக்கு தெரியாத அளவுக்கு நமக்குள்ள நடைபெறாது. உதாரணம், சில உதாரணம், அது நம்ம ரொம்ப நடைமுறையான உதாரணம், பொதுவா பார்க்கும்போது இன்னைக்கு சகோதர சகோதரிகள் எல்லாரையும் பார்க்கும்போது அவங்களுடைய தோற்றங்கள் அவங்களுடைய பிஹேவியர் எல்லாம் பார்த்தா, ஐயோ இவர் ரொம்ப பரிசுத்தமாக்கப்படுதல் நல்லா இவர் புரிஞ்சிருக்கிறா டெவலப் ஆகிட்டு நினைக்க தோணும். ஆனா யோசித்து பாருங்க, இது சாதாரண விஷயம் இல்ல பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது. ரெண்டு எக்ஸாம்பிள் உங்கள் மத்தியில். ஒரு முறை ஒரு சகோதரர் நம்மளை பார்த்து கேட்டார், பிரதர் நீங்க போன வாரம் எங்க எக்லீஷா வந்தீங்களா? ஆமா பிரதர் வந்தோம். நீங்க வந்தீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் மிஸ் பண்ணிருக்க மாட்டேன், நான் கண்டிப்பா அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு சர்வீஸ்ல அட்டன் பண்ணிருப்பேன் சொன்னார். அவர் யார் என்ன ஏதோ அது தேவன் அறிவார். பட் என்னை பொறுத்தளவு இவருக்கு இன்னும் சயின்டிபிகேஷன் என்னன்னு புரியல. இதுதான் இன்னொரு எக்ஸாம்பிள். இன்னொரு பிரதர் இருந்தார், அவர் ஒரு ஸ்பீக்கர். அவர் வந்து சர்வீஸுக்கு வந்து எப்பயுமே வந்து ரொம்ப கரெக்டா வருவார். எப்பயுமே எப்பனா அவர் சப்ஜெக்ட் எடுக்கும்போது மாத்திரம். 10 மணிக்கு சர்வீஸ்னா 9:45 இல்ல 10:00 வந்துருவார். ஆனா அவர் சப்ஜெக்ட் எடுக்காத நேரங்களில் பார்த்தா அவர் சர்வீஸுக்கு வர்றது 10:30, 10:45, 11 இன்க்ளூடிங் ஸ்பீக்கர். என்ன பொறுத்தவரை என்ன சொல்லுவோம்னா, இவருக்குள்ள இன்னும் பரிசுத்தமாக்கப்படுதல் என்றால் என்னன்னா இவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. ஏன் இந்த பாயிண்ட் எல்லாம் பேசுறோம்னா, ஜஸ்ட் இந்த உபதேசத்தை இந்த சத்தியத்தை நம்ம எல்லாரும் தெளிவாய் உணர்ந்து கொள்றதுக்காக, வேற எதுவும் கிடையாது. இப்ப கர்த்தருடைய வார்த்தையில பார்க்கலாம், பரிசுத்தமாக்கப்படுதல் பத்தி அல்லது அந்த ப்ராசஸ் பத்தி நம்ம கற்றுக்கொள்வதற்கு அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வெரி மஸ்ட். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை இந்த இடத்துல ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 4:6 அந்த ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிறத மாத்திரம் நீங்க வாசிச்சா போதும்.
இன் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள்.
பாருங்க, இது மாம்சீக இஸ்ரேல் பத்தி சொன்னார். அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவங்களை பத்தி பேசுறாரு. என் ஜனங்கள் எதனால சங்காரம் ஆகுறாங்க? நான் அவங்களை சரியா தெரிந்தெடுக்காததுனால சங்காரம் ஆயிட்டாங்க அப்படி இல்ல. அறிவில்லாமையினால் தேவன் கொடுத்திருக்கிறவைகளை தேவனுடைய அந்த சித்தத்தை அவங்க தெளிவா உணரல, அதனால அவங்க என்ன ஆயிட்டாங்க, வேஸ்ட் ஆயிட்டாங்க. இதே தான் ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் விஷயத்துல. அப்படின் என்ன அர்த்தம், இந்த பரிசுத்தமாக்கப்படுதலின் ப்ராசஸ் நமக்குள்ள எப்படி நடக்கும் இது நம்ம புரியணும். இதுதான் சகோதரர் அவருடைய எழுத்துக்கள் ரீப்ரின்ஸ் நம்பர் 5319 பெரிய சப்ஜெக்ட் பேசுறார் இந்த சயின்டிபிகேஷன் பத்தி. அந்த சப்ஜெக்டினுடைய சுருக்கமா ஒரே ஒரு வசனம் வாசிச்சு அந்த ப்ராசஸ் பத்தி நாம் கற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுக்கலாம். லேவி ராகமும் 20:7-8 தமிழ்ல, 20:7-8
ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்.
ஆமா, இது மெஜாரிட்டி நம்ம அறிஞ்சிருப்போம். 2 stages ஆஃப் சயின்டிபிகேஷன், அதுல முதல் பார்ட் யாருடையதுன்னா நம்மளுடையது. நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். தேவன் தெரிந்தெடுத்ததுல அவர் ஃபர்ஸ்ட் வந்தார். ஆனா தெரிந்தெடுத்ததுக்கு அப்புறம் உடன்படிக்கையின் வாழ்க்கைக்கு அப்புறம் இப்ப எப்படி இருக்குதுன்னா, பரிசுத்தமாக்கப்படுதலின் வேலைப்பாடு வளர்ச்சி தன்மை நமக்குள்ள எப்படி நடக்கும், அதுல முதல் பார்ட் நம்மளுடையது. இன்னைக்கு சில சகோதரர்கள் அந்த சயின்டிபிகேஷன்ல அவங்க வளர்ந்திருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க, அந்த சம்பந்தப்பட்ட சகோதரர். சிலர் இந்த பரிசுத்தமாக்கப்படுதல்ல இந்த ஓட்டத்துல இன்னும் டெவலப் ஆகாம இருக்கிறார்னா அதுக்கு காரணமும் அவர் தான். ஒருத்தர் வளர்றதும் ஒருத்தர் வளராததும், ஒருவர் இந்த ஓட்டத்தை சீக்கிரமா ஓடி முடிக்கிறதும் முடிக்காம போறதும் அது அவரவர் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுதான் இந்த சயின்டிபிகேஷனுடைய ப்ராசஸ்ல நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். மற்றவர்களையோ பிரதர் அவரமான எனக்கு சிச்சுவேஷன் அமைஞ்சா நான் ரொம்ப சூப்பரா இருப்பேன் பிரதர் அப்படி இல்ல. தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிற அந்த உலகத்தின் மத்தியில இருந்து நம்மளுடைய பார்ட் காமிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஓட்டம் ஆரம்பிச்சதுலிருந்து பார்த்தா இது ரொம்ப அருமையா இருக்கும். இது பத்தி அந்த ரீப்ரின்ஸ்ல ரொம்ப தெளிவா பேசுறார். நம்ம வைக்கக்கூடிய பார்ட், நம்மளுடைய பார்ட், நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள். இது சயின்டிபிகேஷன் ப்ராசஸ்ல பிகினிங் ஸ்டேஜ். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் டீப்பர் ஸ்டேஜ், ஆழமான பகுதி. நாம் எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு சின்ன ஸ்டெப்பு, ஆனா அதுக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வாய்ப்புகள் டெவலப்மெண்ட் வந்து பெரிய விஷயம். அவர் தான் பெருசு செய்ய போறார் நமக்கிட்ட. ஆனா அதனுடைய இனிஷியல் நம்ம எடுத்து முன்வைக்கணும். அதான் சொன்னார்ல, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், இது எல்லா விஷயத்திலும் நடக்கும். வாழ்க்கையில திருமணம், இல்லைனா தன்னுடைய ஜாப், தன்னுடைய ஃபியூச்சர் பிளான், மற்ற எல்லாத்திலையும் பார்க்கும் போது என்னன்னாலும் நம்ம கையில் தான் இருக்கு. சிலர் சொல்லுவாங்க, பிரதர் நான் ஒண்ணுமே இல்ல, அவர் என்ன சொல்றாரு அது நான் செஞ்சிட்டு இருக்கிறேன், நான் எதுவுமே டிசைட் பண்றது இல்ல, என்ன தள்ளப்படுது என்ன வழி கிடைக்குது அந்த பாதைக்குள்ள நான் போய்கிட்டு இருக்கிறேன். இல்ல, நம்ம கண்ணு முன்னாடி எப்பயுமே ரெண்டு விஷயம் இருக்கும், ஒன்னு சரியான பாதை, இன்னொன்னு இந்த ஓட்டத்திற்கு உகந்ததல்லாத பாதை. ஆனா இது ரெண்டுமே நம்ம கண்ணுக்கு நியாயமா தெரியும், ஆனா இதுக்குள்ள கண்டுபிடிக்கணும் இப்ப நான் என்ன செய்யணும். ஒவ்வொரு நாளும் நம்ம சயின்டிபிகேஷனுடைய ப்ராசஸ்ல நாம் வைக்க வேண்டிய ஸ்டெப் இருக்கு. அப்ப நம்ம வைக்க வேண்டிய ஸ்டெப்ப கரெக்டா வச்சா தேவன் அவர் தரப்புல செய்ய வேண்டியத யாருமே தடுக்க முடியாது, அவர் ரொம்ப கரெக்டாக அவர் செய்வார். இதுதான் அந்த லேவியர் ஆகமம் 20:7-8 நமக்கு காட்டுது. நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நான் உங்களை பரிசுத்தம் ஆக்குகிற கர்த்தர். 2 தீமோத்தேயுவினுடைய புஸ்தகம் 2:13.
நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அவர் தம்மைத்தான் மறுதலிக்க மாட்டார்.
நாம் உண்மை இல்லாமல் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். இது பிளஸ் ஆர் மைனஸ் பாத்துக்கணும். இந்த வசனத்துல நம்ம என்ன நினைக்கிறோம், நான் சரியில்லைனாலும் அவர் சரியா இருந்து என்னை காப்பாத்தி கொண்டு போயிருவார், அப்படி இல்ல. இந்த உடன்படிக்கையினுடைய டிமாண்ட் என்ன, நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நான் பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். இந்த ஆர்டர்ல அவர் உண்மையா இருப்பார், இல்ல இல்ல இவர் ஸ்டெப்பே எடுக்க மாட்டார் போல தெரியுது, நம்ம முதல்ல எடுத்துருவோம், அப்படி தேவன் எடுக்க மாட்டார். சோ பிளஸும் புரிஞ்சுக்கணும் இந்த வசனத்துல, மைனஸும் புரிஞ்சுக்கணும். தேவன் நம்மை அழைத்த நோக்கத்துக்கு அவர் என்னைக்குமே உண்மையா இருப்பார், அதற்கான அறிவுறுத்துதல் நமக்குள்ள காமிச்சுக்கிட்டே இருப்பார். சோ இதுதான் இந்த அப்போஸ்தலர் பவுலினுடைய வார்த்தைகள்ல நம்ம கண்டுபிடிக்கிறோம். எனவே இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது நாம் புரிந்து கொள்ளுகிற அந்த புரிந்து கொள்ளுதலின் தன்மையை பொறுத்தது. இப்ப நெக்ஸ்ட் என்ன பாக்குறோம்னா, ஒருத்தருக்குள்ள புரிந்து கொள்ளுதல் எப்படி வரும், இந்த ப்ராசஸ பத்திய புரிந்து கொள்ளுதல் ஒருத்தருக்குள்ள எப்படி வரும். எல்லாத்துக்குமே அடிப்படை சத்தியம். சத்தியம் இல்லாமல் ஒருத்தர் என்ன ஆக முடியாதுன்னா இந்த ஓட்டத்துல ஓட முடியாது, உள்ளே வர முடியாது, ஓடவும் முடியாது, ஓடி முடிக்கவும் முடியாது. யோவான் 17:17.
உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம்.
ஆமா, இது கர்த்தர் இயேசு சொல்றாங்க, நீங்க பரிசுத்தமாக்குங்க. டீப்பர் சாண்டிபிகேஷனுக்குள்ள தேவன் நீங்க தெரிந்தெடுத்து எனக்கு கொடுத்தவங்களை நீங்க தொடர்ந்து கொண்டு போங்க. இதுதான் கர்த்தர் இயேசு தம்முடைய அங்கத்திற்காக, சரீரத்திற்காக தேவன் கிட்ட ஏறெடுக்கிற ஜபம். அவர்களை உலகத்துல பெரிய ஆளாக்கிருங்க அப்படி இல்ல, அவர் சொல்றார் அவர்களை பரிசுத்தமாக்கிருங்க. இந்த டாக்டரினல் பத்தி அங்க அவர் பேசுறார். சோ சத்தியமே ஒருத்தரை என்ன பண்ணுனா பரிசுத்தப்படுத்தும். அப்ப நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டா ட்ரூத் நம்ம கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இத பத்தி பிரதர் ரசல் எழுதும் போது, சத்தியம் என்று சொன்ன உடனே இல்ல அறிவு என்று சொன்ன உடனே இந்த உலக அறிவோ, இந்த உலக கல்வி ஞானமோ, இல்ல மொழிகளினுடைய புலமை தன்மையோ ஒருத்தருக்குள்ள பரிசுத்தமாக்கப்படுதல கொண்டு வந்துடாது. அதனாலதான் பாக்குறோம் இந்த ஓட்டத்தை புரிஞ்சு கொண்ட சகோதரர்களை பார்த்தா அவங்க பல வகைகள் இருப்பாங்க, சகோதரிகளை பார்த்தாலும் பல வகைகள் இருப்பாங்க. தேவன் அவங்களை தெரிந்தெடுப்பும் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது ஆரம்பத்திலிருந்து நடக்குது. பேதுரு அவரோடு இருந்துட்ட அப்போஸ்தலர்கள் சீசர்களை பார்த்துட்டு அன்னைக்கு இருந்த மதவாதிகள் ஆச்சரியப்பட்டாங்க, பேதமை உள்ளவர்கள் எப்படி இவ்வளவு தைரியம் பேசுறாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. சோ இதுதான் நம்ம பார்க்கிறோம். இது உலக ஞானத்தை பற்றி பேசல, சத்தியத்தினுடைய ஞானத்தை பத்தி பேசுது. இந்த சத்தியத்தினுடைய மொழி இந்த உலக ஞானிகளுக்கு புரியாது. இதனுடைய இந்த உண்மை இந்த உலக ஞானிகளுக்கு அது எவ்வளவேனும் புரியாது. அப்படின்னா இந்த இடத்துல என்ன, இதெல்லாமே ஒரு பிராக்டிக்கலாவே உங்க மத்தியில பேசிட்டு வரோம். ட்ரூத் நல்லா புரியும். இது எப்படி புதல் எடுத்துக்கிறதுனா, முன்னாடி ஒரு உலகத்தை பத்தி ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்தோம். தேவன் நம்மளை வச்சிருக்கிற இடம் நமக்கான உலகம். அதே மாதிரி தேவன் நம்மளுக்கு சத்தியம் கொடுப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிற சேனல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம நினைக்கிறோம் பிரதர் இந்த சேனல் பத்தல எனக்கு, நான் இன்னும் பெரிய சேனல் யூஸ் பண்ணலாம் நினைக்கிறேன், கிடையாது. அதுல கூட ஃபர்ஸ்ட் பார்ட் நம்மளுடையது கரெக்டா எடுத்து வைக்கணும், சரியான சேனல்ஸ் பயன்படுத்தணும், தேவனுடைய சத்தியங்களை பெற்றுக் கொள்ளுகிறது. இல்ல பிரதர் எங்க எக்லீஷால அவ்வளவு ஒரு ஆழமான சத்தியங்கள் வரதில்ல. இல்ல, அந்த ஆழத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு தேவன் நமக்கு வேண்டிய சத்தியங்களை கொடுத்துட்டு இருக்கிறார். ஒருவேளை நாம் அழைக்கப்பட்டது தெரிந்து கொள்ளப்பட்டது உண்மையா இருந்துச்சுன்னா சத்தியம் தேவனுடையது, நாம் அவருடைய பிள்ளைகள், நமக்கு வேண்டிய ஆகாரத்தை அவர் கொடுப்பார். அதே சமயம் நினைச்சுக்கிற கூடாது, நாம் பெற்றுக்கொள்ளுகிற எல்லா சத்தியம், நம்ம முயற்சி எடுக்கிற எல்லா விஷயங்கள் தேவனே நமக்கு கொடுக்கிறார் நினைச்சிடக்கூடாது. எப்படி நம்ம சொன்னோம், நம்மளுடைய பாட்டில் நமக்கு முன்னாடி ஒவ்வொரு விஷயத்துல ரெண்டு வழி இருக்கும், இன்க்ளூடிங் இந்த விஷயத்துல கூட. நாம் ஆகாரம் வாங்குகிற விஷயத்துல கூட, நாம போய் எடுத்துக்கொள்ளுகிற விஷயத்துல கூட ரெண்டு வழி இருக்கும். சரியான சத்தியமே, உண்மையான சத்தியமே ஒருத்தரை பரிசுத்தமாக்கப்படுதல டெவலப் பண்ணும். சோ வாசிக்கலாம் பிலிப்பியர் 3:16
ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாயிருப்போமாக.
எது வரைக்கும் தேறி இருக்கிறோமோ, ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் பிரதர் அவர் ரொம்ப பெரிய அளவில் டெவலப் ஆயிருக்கிறார், பரவாயில்ல, தேவனுக்கும் அவருக்கும் உரியது. நம்மை இல்லனா பர்சனலா என்னை தேவன் எந்த அளவுல டெவலப் பண்ணிருக்கிறார் அந்த அளவுல நான் அதை நடைமுறைப்படுத்தணும். இன்னும் இருக்குது நிறைய, முதல்ல கடந்து போலாம். இந்த ஓட்டம் ஒரு விசுவாச ஓட்டம், ஒரு டார்ச் வச்சுட்டு ஒரு இருட்டுக்குள்ள போற மாதிரி. பெரிய பைபாஸ் ரோட்ல டிராவல் பண்ற மாதிரி இருக்காது. அந்த டார்ச் ஒளியில அடுத்த ஸ்டெப் எங்க வைக்கணும் அது மட்டும் தெரியும். அந்த ஸ்டெப்பை எடுத்து வச்சா அடுத்த ஒளி சொல்லு இங்க வை. இப்படித்தான் இந்த ஓட்டத்துல நாம் கடந்து போக வேண்டும். எனவே ட்ரூத், சத்தியம் இல்லாமல் ஒருத்தருக்கு பரிசுத்தமாக்கப்படுதல் நடக்காது. சோ நம்ம கையில என்ன வாய்ப்புகள் இருக்கு நாம் சத்தியத்தை அறிவதற்கு, அந்த ஸ்டெப்பை நம்ம எடுத்த வச்சு பயன்படுத்த வேண்டும். இப்ப பாடத்துக்கு இறுதி பாகத்துக்குள்ள போகலாம், நேரம் கடந்தாயிடுச்சு. கன்க்ளூஷன், இந்த டாக்டினல் சப்ஜெக்டினுடைய கன்க்ளூஷன் என்னன்னா, இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது நம்முடைய முழு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இது ஒவ்வொருவருடைய வாழ்க்கை அனுபவங்கள் கடந்து போகிற விஷயம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லாருக்குள்ளும் இந்த வேலை நடக்குது, ஆனா ஒரே பாதையில கொண்டு போவாரா? இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இருக்கும். அதனாலதான் ஒவ்வொரு சகோதரர்களுடைய சரீரத்தில் வித்தியாசங்கள் இருக்கும், ஆரோக்கியத்தில் பிரச்சனையில. ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தில் வித்தியாசம் இருக்கும், ஒவ்வொருத்தர் வாருகிற ஊர்களில் வித்தியாசம் இருக்கும், சபைகளில் வித்தியாசம் இருக்கும், மற்றும் அவங்க தொழில் செய்கிற இடங்களில் வித்தியாசம் இருக்கும். இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாருக்குள்ளயும் ஒரே வேலை தான், ஒரே டாக்டினல். ஆனா அது கடந்து போகிற பாதை அவரவர், அதாவது அவர்களை தெரிந்தெடுத்த தேவனுக்கு தெரியும். இவர் எப்படி, இவர் எப்படிப்பட்ட மண் இல்லைங்களா? எல்லாமே மண்ணு, ஆனா எல்லா மண்ணிலையும் எல்லா தாவரங்களும் வளர்ந்துராது. அந்தந்த மண்ணின் தன்மைக்கு தகுந்தாற் போல சில தாவரங்கள் தான், செடிகள் தான், மரங்கள் தான் அங்க வளர்க்க முடியும். அதே மாதிரி நாம கூட மண்ணு, எப்படிப்பட்ட மண்ணு தேவனுக்கு தெரியும், எப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள கொண்டு போறார், அதுக்கு இசைந்திருக்கணும். சோ அப்படி இசைந்திருப்பதை பத்தி வசனம் இருக்கு, Romans 8:28 நம்ம பார்க்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது. இது புரியணும் பிரதர், ரொம்ப வேதனையா இருக்கு, ரொம்ப நெருக்கமா இருக்கு. இதை நான் பென்சில் எழுதினதை அழிக்கிறோமா நீ அழிக்கலாம்னு நினைக்கிறேன், முடியாது. இது கூட நன்மை, தோற்றத்தில் தீமை, ஆனா இது நன்மை. சயின்டிபிகேஷன் நமக்குள்ள டெவலப் ஆகும், பெரிய ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். Matthew 10:30 உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம வாழ்க்கையில தேவன் உண்மையாவே என்னை அழைச்சிருக்கிறார், தெரிந்தெடுத்து உள்ள கொண்டு வந்திருக்கிறார்னா, நம்ம வாழ்க்கையில நடக்கிற அனைத்து செயல்களும் தேவனுடைய மேற்பார்வை காணப்படுகிறது. தனியா யாரோ ஒருத்தர் நமக்கு அநியாயம் செஞ்சிட்டாங்க அப்படி இல்லை, அவருடைய மேற்பார்வைக்கு கீழாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் கன்க்ளூஷன்ல நாம புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய முதல் புரிந்து கொள்ளுதல். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சேனல் இருக்காது, வாழ்க்கையின் அனுபவங்கள் வித்தியாசப்படும். இரண்டாவது விஷயம் என்னன்னா, Romans 5:320 சொல்றாரு, இந்த சயின்டிபிகேஷன் இஸ் எ கிராஜுவல் ஒர்க், இது படிப்படியாக கடந்து போக வேண்டிய பாதை. இந்த கன்க்ளூஷன்ல ரெண்டாவது புரிஞ்சுக்கொள்ளணும், இது படிப்படியாக கடந்து போகக்கூடிய பாதை. ஒரே ஷாட்ல பறந்துடலாம் அப்படி முடியாது பிதர். ஒரு காலத்துல நான் அப்படி இருந்தேன் பிதர் தேவனுக்காக, பட் இப்ப என்னால முடியல பிதர் அப்படி இல்ல. ஒரு காலத்துல இருந்ததை விட இப்ப இன்னும் அதிகமா இருக்கணும். இப்படி அதிகமா இருந்து அதிகமா இருந்து அதிகமா இருந்து மரணத்தை நாம் நெருங்கணும். ஏன்னா உங்களுக்கு பிக்சர் போடுவாங்க, அந்த ஆசரிப்பு கூடாரத்துல பரிசுத்த ஸ்தலம், அந்த முதல் திரையிலிருந்து இரண்டாம் திரை வரைக்கும் இருக்கிற அந்த இடைவெளி, அந்த தூரம், இதுதான் நமக்குள்ள நடக்கிற சயின்டிபிகேஷனின் ப்ராசஸ். பிரகாரத்திலிருந்து முதல் திரையை கடப்பது நீதிமான் ஆக்கப்படுதல், இல்லைனா தேவனோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கைக்குள்ள கடந்து வருதல். அங்க உள்ள கடந்து வந்ததிலிருந்து இரண்டாம் திரையை தொடர வரைக்கும், இரண்டாம் திரை என்பது மரணம், வெற்றியுள்ள மரணம. அந்த வெற்றியுள்ள மரணத்தை அடையிற வரைக்கும் இந்த சயின்டிபிகேஷன் வேலை நமக்குள்ள நடந்துட்டே இருக்கும். அப்ப சோர்ந்துட கூடாது, ஒரு காலத்தில் நான் இருந்தேன் இப்ப முடியல அப்படி இல்ல, கடைசி வரைக்கும் இருக்கணும். உயிர் போற வரைக்கும் இந்த கிராஜுவல் ஒர்க் நமக்குள்ள நடந்துகிட்டே போகணும். நெக்ஸ்ட், அதே சாரி அந்த செர்மன் புக் 580 இன்னொரு வேர்டு அவர் பேசுறார் இந்த சயின்டிபிகேஷன் பத்தி. அது நீங்க பார்க்கலாம் ஸ்கிரீன்ல. இது எப்படி நடக்குது நமக்குள்ளனா, நம்ம வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவங்கள் மூலமாய் தேவன் வந்துட்டு நம்மளை பரிசோதித்துக் கொண்டு இருக்கிறாரு. டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் டெஸ்டிங் அவர் ஹார்ட். தேவன் நம்முடைய இருதயத்தை சோதிச்சுட்டு இருக்கிறார் ஒவ்வொரு நாள் அனுபவங்கள் மூலமாய். சோ இந்த கன்க்ளூஷன்ல மூணாவது பாயிண்ட் இது, ஒவ்வொரு நாள் அனுபவங்களையும் தேவன் நம்மளை கவனிக்கிறார். இன்னைக்கு நான் ஒண்ணுமே செய்யல சார், காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரே ரெஸ்ட். அப்புறம் எனக்கு ஈவினிங் வந்துட்டு டியூட்டி இருந்துச்சு நான் போனேன், இல்ல கொஞ்சம் டியூஷன் இருந்துச்சு நான் போய் அதை படிச்சுட்டு வந்தேன். இல்ல கரெக்ட் தான், அதுதான் வாழ்க்கை, அன்னைக்குரிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில கூட தேவன் நம்மளை கவனிச்சுட்டு இருக்கிறார். சோ இது கூட ஒரு முக்கியமான விஷயம். அப்ப நாலாவது கன்க்ளூஷன், நாலாவது சரிங்க சார், இதெல்லாமே பேசிட்டோம், உடன்படிக்கை பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு, இப்ப இந்த ஓட்டத்துக்குள்ள நான் இருக்கிறேன், இப்ப எனக்குள்ள என்ன ஸ்டேஜ் இருக்கு, சயின்டிபிகேஷன்ல இப்ப நான் எந்த பொசிஷன்ல இருக்கிறேன், அடுத்த பொசிஷனுக்கு போனா இப்ப நான் என்ன பண்ணும், எல்லாம் கரெக்ட், சப்ஜெக்ட் எல்லாம் புரியுது, இதனுடைய ஆழம் எவ்வளவு எல்லாம் புரியுது, இப்ப நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணும், இது என்ன. ஏன்னா எல்லாமே கேட்கும் போது நல்லா இருக்கும், ஆனா அதை நடைமுறைப்படுத்துறதுதான் பிரச்சனை, பிராக்டிக்கல் தான் என்னைக்குமே ப்ராப்ளம். அப்ப என்னன்னா, இந்த ஓட்டம் ஆரம்பிக்கும் போது என்ன செஞ்சோம், 53 சப்ஜெக்டினுடைய முடிவுல என்ன செயல் செஞ்சோம், தேவன் எதிர்பார்த்துட்டு அந்த அர்ப்பணிப்புக்கு எவ்வளவு இடையூறுகளுக்கு மத்தியில் ஒரு ஸ்டெப் வச்சோம் இல்லைங்களா. அதே மாதிரி இப்போ நம்ம வாழ்க்கையில நம்மளை பற்றிய தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், என்கிட்ட கேரக்டரா இல்ல ஒரு பெரிய பலி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரா, நீ செய்வ நான் பார்த்துட்டு இருக்கிறேன், இப்படித்தான் நிக்கும் நமக்கு முன்னாடி, அந்த ஸ்டெப் நம்ம வைக்கணும். அந்த ஸ்டெப்பை விட்டுட்டு ஏதோ ஒன்னு பெருசா நினைக்க கூடாது. இங்க பூமி அடுத்து நான் எனக்கு இருக்கிற பாதைகளை விட்டுட்டு வானத்தை பார்த்துட்டு அடுத்து நான் என்ன மேல எப்படி போறது அப்படி இல்ல. இங்க அடுத்து கண்ணுக்கு முன்னாடி அடுத்த ஸ்டெப் என்ன, என்ன எதிர்பார்ப்பு தேவன் நம்ம மேல இப்ப வைக்கிறார். பேசிக்கா வச்சாரு, நான் எடுத்து வச்சேன், இந்த ஓட்டத்துக்குள்ள வந்தேன். இப்போ இந்த 2015 கூட என்கிட்ட தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், எதற்காக இப்ப பெண்டிங்ல இருக்கு என்னுடைய ஓட்டம், அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போக முடியாதபடி டெவலப் ஆக முடியாதபடி என்ன பெண்டிங்ல இருக்கு. இது நிச்சயமாய் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நாம் ஜெபத்துல தேவன் கிட்ட நேரங்கள் செலவழிச்சு சிந்திச்சோம்னா கிளீனா அது வட்டமிடப்படும். இது உன்னை பற்றிய இப்போதைக்கு என்னுடைய எதிர்பார்ப்பு, இதை நீ எடுத்து வை, இதை நீ செய். சோ இதுதான் இந்த பாடத்தினுடைய கன்க்ளூஷன் பாக்குறோம். இதுதான் சகோதரர் ரசல் அதே ரெஃபரன்ஸ் நம்பர் 581, அதுல ஒரு மூணு விஷயம் பேசுறாரு. அதுல ஜெனரல் அவர் எப்படி பேசுறாருன்னா, கிறிஸ்டியன்ஸ் அவர் கிரேட்டஸ்ட் ஒர்க் இஸ் இன் அவர் செல்ஃப். நமக்குள்ள நடக்கிற பெரிய வேலைகள் என்னன்னா, நான் எப்படி ஒரு பெரிய வேலையால எப்படி மாறுறது, ஒரு பிரதான ஸ்பீக்கர் இல்ல ஒரு எல்டர் இல்ல ஒரு பெரிய அறுவடையாளர் அப்படி இல்ல, நமக்குள்ள நடக்கிற கிரேட்டஸ்ட் ஒர்க் என்னன்னா நமக்குள்ள நடக்கிறது, அவர் செல்ஃப் நமக்குள்ள நடக்கிறது. என்ன நமக்குள்ள நடக்கிறது, நம்முடைய மாம்சத்தை நம்ம கீழ்படுத்துறது, கண்ட்ரோல் பண்றது, இது பெரிய வேலை. இப்படி நான் உங்க முன்னாடி நின்று பிரசங்கம் பண்றதை விட பெரிய வேலை. நெக்ஸ்ட் அவர் நம்ம மாம்சத்தோட போராடுறது, அதனுடைய ஆசை இச்சைகளுக்கு இடம் கொடுக்காம, அது விரும்புறவைகளை அதற்கு கொடுக்காம அதை ஸ்டாப் பண்ணி கண்ட்ரோல் பண்றது, நமக்குள்ளே போராடுறது. வெளியிலிருந்து அது எதிர்பார்க்கிறவைகளை, சில பேர் பெருமைகள், சில லக்ஸுரியஸ் இது எதிர்பார்க்கறத கொடுக்காம நம்ம கண்ட்ரோல் பண்றது, இது பெரிய வேலை. கடைசியா பாக்குறோம், நம்ம ஜென்ம சுவாப நிலைமையிலிருந்து ஓட்டத்துக்குள்ள வந்திருக்கிறோம், இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, சோ இதனுடைய வேர் வந்து இந்த மண்ணுக்குள்ள இருக்கு, இந்த மண்ணுக்குள்ள இருக்கிற வேற பரலோகத்துக்கு நேரம் அந்த வேற திருப்பணும். நம்முடைய டோட்டல் லைஃப் சின்ன சின்ன விஷயத்திலிருந்து கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி நம்முடைய ஹோல் லைஃப் அது பரலோகத்தில் நடப்பட்ட வேறாக, அந்த வேரினுடைய பின்னணியில காணப்படுகிற ஒரு மரத்தை போல நாம் வாழணும். சோ நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் பூமியில இல்ல, பரலோகத்தில் இருக்கணும். சோ இதுதான் இப்ப இந்த கரண்ட்ல இந்த சப்ஜெக்ட் கேட்கும் போது நாம செய்ய வேண்டிய செயல். சோ இப்படியாக நாம் செய்வதற்கு தேவன் கிருபை செய்வாராக. ஃபைனல் வசனம் வாசிச்சு நாம் பாடத்தை முடிக்கலாம். ஒரு ஆசீர்வாதமான வசனம் அது. 1 தெசலோனிக்கேயருடைய புஸ்தகம் 5:23.
சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக.
எனவே இப்போ நாம் இவ்வளவு நேரம் பேசிட்ட இந்த சப்ஜெக்ட், இது ஒரு கிங்ஸ் தான், இது டீடைல் ஸ்டடி நீங்க பண்ணலாம் தனிப்பட்ட முறையில் சபையாராக. கிடைக்கப்பட்ட இந்த வாய்ப்புல நம்மளால முடிந்த அளவுக்கு உங்கள் மத்தியில பிரசன்ட் பண்ணியிருக்கிறோம். வாசிக்கப்பட்ட வசனத்தின்படி சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் இந்த கம்ப்ளீட் சாண்டிபிகேஷனுக்கு நேராக பேசுகிற என்னையும் கேட்கிற உங்களையும் வழி நடத்துவாராக. ஆமேன்.
தேங்க் யூ பிரதர். தேவன் கிருபையில இன்றைய நாளில் கூட பரிசுத்தமாகுதல் குறித்து அருமையான ஒரு சத்தியத்தை தேவன் நமக்காக இன்றைய நாளில் கொடுத்தார். கண்டிப்பாக நாம் எல்லாரும் நீதிமானல் ஆக்கப்பட்டிருக்கோம். அதே சமயத்தில் நாம் அநேகரில் அந்த பரிசுத்தமாகுதல் ப்ராசஸ் கூட என்னாயிட்டு இருக்கு. ஆல்ரெடி தொடங்கிடுச்சா? தொடங்குதுங்களா? தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. நாம் கூட யாருனா பரிசுத்தவான்கள். அந்த பரிசுத்தவான்களுக்கே உரிய அந்த பரிசுத்தவான்கள் கம்ப்ளீட்னஸ் சொல்லும் போது அந்த சயின்டிபிகேஷனுடைய வேலை கம்ப்ளீட்டா முடியணும்னா இந்த வேலையை தேவனே ஸ்டார்ட் பண்றான் இல்லைங்களா? உங்களில் நற்கரியை தொடங்கினவர் யாருங்க? தேவன் தான் தொடங்கினார். அப்ப தேவனே தொடங்கி இந்த வேலையை செய்றார். அப்ப செய்யறாருன்னா அவரே செஞ்சுக்கிறதுல நம்முடைய பார்ட் சொன்னார். சௌர அருமையான ஒரு காரியங்களை மத்தியில் குறிப்பிட்டார். நாம் நம்முடைய கான்சன்ட்ரேஷன் நம்முடைய அர்ப்பணிப்பு தேவனிடத்தில் செய்து கொண்ட பொருத்தனை அந்த பொருத்தனையுடைய வேல்யூ தெரிஞ்சு தேவனை நாம் எந்த இடத்துல கனப்படுத்தி வைக்கிறோமோ அந்த அளவில் நம்மளை அவர் பரிசுத்தம் ஆக்குவதற்கு அவர் கூட அந்த ஒரு காரியங்களை நம்மளை நடத்துவதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம். ஏன்னா ரோமர் 12:2 அடிப்படையில் அருமையான டிரான்ஸ்லேட் என்ன சொல்றேன்னா பிலிப் டிரான்ஸ்லேட்டில் சொல்லும் போது அழகா தேவன் சகோதரர் மூலமாக அந்த வார்த்தைகளை சொல்லியிருந்தார். என்ன வார்த்தைன்னு சொல்லும்போது தேவன் நம்மளை என்ன பண்ணிருக்காரமா ரீமோல்ட் பண்ணிட்டு இருக்கார். அப்போ நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா உலகத்துக்கு போயிட்டு மோல்டு என்ன ஆயிடக்கூடாது. அப்போ உலகத்தின் சாயலை நம்ம எவ்விதத்திலும் தரித்துக் கொள்ளாதபடிக்கு தேவன் நம்மளை மோல்டு செய்வதற்கு எல்லா வகையிலும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு ஒப்பு கொடுத்தா அந்த சயின்டிபிகேஷன் ஒர்க்கு அது நடைபெறும். இது ஒரு பெரிய டாபிக். இப்பேற்பட்டதான அருமையான சத்தியத்தை நம்மத்தில் பகிர்ந்து கொடுத்ததுக்காக நாம் தேவனுக்கு நம்மளுடைய நன்றிகளும் துதிகளும் ஏற்றுக்கொள்வோம். சகோதரர் கூட இந்த ஒரு பாடங்களை நமக்காக தயார் செய்து கொடுத்ததுக்காக கன்வென்ஷன் கமிட்டி சார்பாகவும் கன்வென்ஷன் வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரர் சார்பாகவும் அன்பையும் வாழ்த்துலையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.